ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த முதல் சூத்திரத்துல வேதாந்த வாக்கிய மீமாம்சா தர் அவிரோதி தத்துவோபகரணா நிஸ்ரேயத பிரயோஜனா பிரஸ்தூயதே. வேதாந்த வாக்கிய மீமாம்சா பிரஸ்தூயதே, அதாவது வேதாந்த வாக்கிய விசாரம் இந்த சாஸ்திரத்துல செய்யப்படுறது. அதுவும் வேதாந்த வாக்கிய விசாரம்னு சொன்னா அதனுடைய பலம் எதுல போய் பரிவசானமாக போறதுங்கிறத அவர் பிரம்ம ஜிஜ்யாசாங்கிற பதத்தினால சூச்சனம் பண்ணியிருக்கார். அதாவது வேதாந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் பிரம்மந்தான். அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதாந்த வாக்கிய விசாரம் இங்கு செய்யப்படுறது. அப்படியானால் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி இல்லையா? எந்த வஸ்துவையும் நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வஸ்துவை பத்தி நாம சரியா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த வஸ்துவனுடைய லட்சணம் தெரியணும். அந்த வஸ்து தெரியறதுக்கு வேண்டிய பிரமாணம் நம்ம கிட்ட இருக்கணும். லட்சணம் தெரியணும், பிரமாணம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அந்த வஸ்துவை ஒழுங்காக நாம புரிஞ்சுக்க முடியும். இத லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி சொல்லுவோம். இதை நம்ம சாதாரண ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். ஒரு மாடை நம்ம மாடுன்னு நாம புரிஞ்சுக்கணுமே ஆனால் நமக்கு மாட்டினுடைய லட்சணம் தெரியணும். எப்படி இருக்கும் மாடு, அதோடைய லட்சணம், அசாதாரணமான ஒரு அடையாளங்கள், அதுதான் லட்சணம்னு சொல்றது. லட்சணம் தெரியணும். அந்த மாட்டை கண்ணால தானே பார்த்துக்கணும் இல்லையா? அப்படின்னா கண்ணு நல்லா தெரியணும், கண் இருக்கணும். இது ரெண்டுல ஒண்ணு குறைஞ்சாலும் நம்மளால இது மாடுன்னு புரிஞ்சுக்க முடியாது. லட்சணம் தெரியாது, மாட்டினுடைய லட்சணம், கண்ணு நல்லா தெரியறது. மாடு எதா போல இருக்கு, இவன் பாட்டு பார்த்துட்டே போயிடுவான், இது மாடுன்னே அவனுக்கு புரியாது. இது ஒண்ணு நாலு கால் பிராணி உள்ள பிராணி அப்படின்னு தான் புரியுமே தவிர இயம் கவு அப்படிங்கிற நிச்சயம் ஏற்பட முடியாது. இது ஏதோ ஒரு பிராணி, அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். லட்சணம் தெரியும், ஆனா பிரமாணம் இவன்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் அந்த லட்சியத்தை அவனால புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஒரு லட்சியத்தை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணுமே ஆனால் அந்த லட்சியத்தினுடைய லட்சணம், அதே சமயத்துல லட்சியத்தை எந்த பிரமாணத்தினால புரிஞ்சுக்க முடியுங்கிற அந்த பிரமாணம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இந்த விசாரம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா நம்மளுடைய லட்சியம் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது தான். அப்ப பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதை எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முடியும், இது ரெண்டையும் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த இப்ப சூத்திரக்காரர் இந்த சூத்திரத்துல பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத நிரூபணம் பண்றார். இதுக்கு அடுத்த சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற அதிகரணத்துல பிரம்மம் எந்த பிரமாணம் மூலமாக புரிஞ்சுக்க முடியும், அதாவது பிரம்மத்துக்கு பிரமாணம் என்னங்கிறது நிரூபணம் பண்றார். ஆக வரிசையாக லட்சணம் பிரமாணம் இது ரெண்டையும் சொல்றதுக்காக இந்த ரெண்டு அதிகரணங்கள் இதுல வருது. எந்த சாஸ்திரத்துல பார்த்தாலும் இது இப்படிதான், லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சுத்தி முதல்ல பிரதிஜை பண்ணிட்டாருன்னா அடுத்தபடி எந்த வஸ்துவை பத்தி நிரூபணம் பண்ண போறாரோ அந்த வஸ்துவை பத்தின லட்சணம், அதுக்கு அடுத்தது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய பிரமாணம், இது ரெண்டையும் நிரூபணம் பண்றது வழக்கமாக இருக்கு. இப்ப இந்த அதிகரணத்தை பிரம்மத்துக்கு லட்சணம்னு சொல்றார். லட்சணம்னு சொன்னோம்னா நாம சில சுரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் அப்படின்னு ரெண்டு விதமான லட்சணத்தை சொல்றோம். சில வஸ்துக்களுக்கு ரெண்டு லட்சணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவா எல்லாத்துக்குமே அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா வஸ்துவுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு ரெண்டு லட்சணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்வரூப லட்சணம் சொன்னாலே போரும். ஆனா சில சூக்ஷமான வஸ்துக்களுக்கு ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், ரெண்டு லட்சணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஏன் அப்படி அவசியம் ஏற்படுறதுன்னு கேட்டா, ஸ்வரூப லட்சணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்வரூப லட்சணம் உள்ள வஸ்துவை, அந்த லட்சணம் இருக்கக்கூடிய லட்சியத்தை ரொம்ப ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அவனுடைய அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கு. சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த திவ்யா சந்திரம் இருக்கு இல்லையா, திவ்யுடைய சந்திரனுடைய ஸ்வரூப லட்சணம் மாத்திரம் சொல்லிட்டு ஆகாசத்தில் பார்த்து எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. திவ்யா சந்திரம் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு கீட்டு போல இருக்கும் அப்படின்னு ஸ்வரூப லட்சணம் சொல்லிட்டா ஆகாசத்தை அங்கங்க பார்த்துட்டே இருக்க வழியில கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு தடஸ்த லட்சணத்தை கூடவே சொன்னார், அது பாரு அந்த மலக்கு மரக்கிளை இருக்கு பாரு, அந்த கிளைக்கு பக்கத்துல பாரு அப்படின்னு ஏதாவது அதுக்கும் அந்த லட்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த மரக்கலைக்கும் அந்த சந்திரனுக்கும். இருந்தாலும் அப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை காமிச்சு வச்சோம்னா தடஸ்த லட்சணம்னா உபலட்சணமாக இவருடைய திருஷ்டி சக்தினு அதை பிடிச்சிக்கும், பிடிச்சுன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். அப்படி யாரா என்ன ஆறது, சில வஸ்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு லட்சணம் தேவைப்படுது, சுலபமாக கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு சரி இந்த லட்சணம் உலகம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு இது லட்சணம்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக ஒரு வஸ்துவுக்கு தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் ரெண்டு லட்சணம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுறது. வெறும் தடஸ்த லட்சணம் மாத்திரம் சொன்னால் வஸ்துவுடைய ஸ்வரூபமே நமக்கு புரியாது. வஸ்துவுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியணுங்கிறது தானே நம்மளுடைய முக்கிய உத்தேசம். தடஸ்த லட்சணம்னு சொன்னா ஒரு வஸ்துக்கு 1000 லட்சணம் சொல்லலாம், பல லட்சணங்களை சொல்லலாம். அதனுடைய லட்சணங்கிறது என்ன, அதுக்கு உண்டான ஒரு அடையாளம், ஒரு அசாதாரணமான தர்மம். அப்போ ஒரு வஸ்துவுக்கு பல அசாதாரண தர்மங்கள் இருக்க முடியும், அதனால அந்த வஸ்து என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப கார்த்திகால எல்லாம் இருக்காளே ஈஸ்வரன்ல ஒருத்தர் இருக்கா அப்படிங்கறத அனுமானம் மூலமாக ஸ்தாபிக்கிறார். எப்படி அனுமானத்தினால ஸ்தாபிக்கிறார், இந்த பிரபஞ்சம் எல்லாம் உற்பத்தி விநாசம் உள்ளதாக இருக்கு, அதாவது காரியமாக இருக்கு. உற்பத்தி விநாசம் இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு நிச்சயமாக உற்பாதகன், உற்பத்திக்கு காரண கர்த்தாவாக ஒருத்தன் இருந்தாகணும், விநாசத்துக்கு கர்த்தாவாக ஒருத்தன் இருந்தே ஆகணும். அப்படியானால் இதை நாம ஒண்ணும் இதெல்லாம் பண்றதில்லை, பண்ணல. இந்த பிரபஞ்சத்துக்கு நாம உற்பத்தி கர்த்தானோ விநாச கர்த்தாவோ சொல்ல முடியாது, அதனால நம்மளை காட்டிலும் அதிருப்தமாக ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு ஊகிச்சு அந்த கர்த்தாவை தான் நம்ம ஈஸ்வரன்னு சொல்றோம். இப்ப இது இந்த அனுமானத்துல யாரோ ஒரு கர்த்தா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனா அந்த கர்த்தா எப்படி இருக்காங்கிற ஸ்வரூபம் ஏதாவது தெரியுமோ, ஒன்றும் தெரியாது. கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும் அவ்வளவுதான் அந்த அனுமானத்தினால தெரியுமே தவிர அவர் எப்படி இருக்கார், அவருடைய ஸ்வரூபம் என்ன ஒண்ணுமே தெரியாது. அவர் சச்சிதானந்த ஸ்வரூபமா இல்ல ஜடஸ்வரூபமா ஒன்றும் தெரியாது. அதனால தடஸ்த லட்சணத்தினால அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம மனசுல ஏற்றிக்கலாமே தவிர அந்த வஸ்துவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறது இந்த லட்சணத்தால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக சூத்திரத்துல தடஸ்த லட்சணம் மாத்திரம் சொல்லாமல் ஸ்வரூப லட்சணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பிரகிருத சூத்திரம் இருக்க ஜென்மாத்யத்தையதா இந்த சூத்திரம் பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் ரெண்டு லட்சணத்தையும் சொல்றது. அதுல ரொம்ப முக்கியமான தாத்பரிய விஷயமான லட்சணம் இங்க என்னன்னா ஸ்வரூப லட்சணம் தான் முக்கியமான லட்சணம். தடஸ்த லட்சணம் அந்த ஸ்வரூப லட்சணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறதேங்கிறதுக்காகத்தான் தடஸ்த லட்சணம் இடத்துல சொல்றார். ஆக அத ரொம்ப பிராதானியம் தடஸ்த லட்சணத்துக்கு கொடுக்கப்படாது, முக்கியமாக அந்த ஸ்வரூப லட்சணத்துக்கு தான் கொடுக்கணும்ங்கிற விஷயத்தை இந்த நிரூபணம் பண்ணுறேன். இந்த மீமாம்சையிலேயே குமாரல புத்தர் இதை எடுத்து காமிச்சிருக்கார், ஒரு வஸ்துவுக்கு ஸ்வரூப லட்சணம் எவ்வளவு முக்கியங்கிறது ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சிருக்கார். தடஸ்த லட்சணம் சொன்னா போறாது, கிம் ஔஷதம் ஜ்வரஸ்யேபி பிருஷ்டஹ யதி வதேதிதம் ஏனேதம் நஷ்யதி இத்யேவம் சிந்தேன கதிதம் பதே என்று சொன்னதாக ஆகாது. அதாவது ஒரு ஒருத்தனுக்கு ஜுவரம் வந்திருக்கு, இந்த ஜுவரத்தை போக்கணும், இந்த ஜுவரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருந்து எது அப்படின்னு கேட்கலாம். எதை சாப்பிட்டா இந்த ஜுவரம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. இப்ப அந்த ஜுவரம் அந்த மருந்து இருக்கே மருந்துக்கு லட்சணம் சொல்லி கொடுத்தா அவன் மருந்தை கண்டுபிடிச்சு விடலாம் இல்லையா. அதுக்காக அந்த மருந்துக்கு லட்சணம் சொல்றவன் இந்த மாதிரி ஒரு லட்சணம் சொல்றான், இதை பாரு நீ எதை சாப்பிட்டா இந்த ஜுவரம் நிவர்த்தி ஆகுமோ அதுதான் இந்த ஜுவரத்துக்கு மருந்து அப்படின்னு. இவன் சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லை, இதுல என்ன தப்பு சொல்றதுக்கு இருக்கு, எதை சாப்பிட்டா போகுமோ அந்த ஜுவரத்துக்கு மருந்துங்கிறது நியாயமான வார்த்தை தான். ஆனால் அவனுக்கு புரியவே புரியாது எதை சாப்பிடணுங்கிறது இல்லையா, ஏன்னா அந்த மருந்தினுடைய ஸ்வரூபத்தை அவன் சொல்லவே இல்லை. வெறும் தடஸ்த லட்சணம் அசாதாரணமான ஒரு குணத்தை சொல்லித்தான் அந்த மருந்தை சாப்பிட்டா நிச்சயமாக வியாதி தீரும் அப்படிங்கிற விஷயம்தான் புரிஞ்சதே தவிர அந்த மருந்தினுடைய ஸ்வரூபத்தை அவன் சொல்லி கொடுக்கல. அதனால இவன் சொல்லி கொடுத்த இவன் பதில் சொன்னது பதிலே இல்லை, ஏன்னா அவனுக்கு எது வேணுமோ அந்த விஷயத்தை இந்த பதில் தெரிவிக்காததுனாலே இந்த வாக்கியம்
உபயோகம் இல்லாத வாக்கியம்.
கிம் தேன கதிதம் பவேத் இப்படி சொன்னான்னா அது என்ன சொன்னதாக இது பேசாமல் சொல்லாமலே இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபம் கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த தடஸ்த லட்சணத்தில் தெரியுது. பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்கறது அவர் என்ன சொல்றாரு, ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அதிகம் திசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. தடஸ்த லட்சணம் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இந்த சம்பூர்ண பிரபஞ்சம் எதுலேருந்து உண்டாயிருக்கோ, எதனால ஜீவிச்சுட்டு இருக்கோ, எதுல திருப்பியும் லயத்தை அடைய போறதோ அது பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ. நமக்கு தெரியவே தெரியாது எதுல இருந்து பிரபஞ்சம் உண்டாயிருக்குங்கிறது இல்லையா. பிரபஞ்சம் எங்கேயிருந்து உண்டாயிருக்குன்னு தெரியவே தெரியாது. எதனால ஜீவிக்கிறது எதுல லயம் ஆகும் எதுவுமே நமக்கு சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த தடக்க லட்சணம் சொன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் அது என்ன சொரூபமே தெரியாது. ஓஹோ அப்படி ஒரு வஸ்து இருக்கு போல இருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி ஸ்டிகளே காரணமாக ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணி ஊகம் பண்ணிக்கலாமே தவிர அது இன்னதுன்னு அதோடைய சொரூபம் இதனால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால கிம் பிரம்மா அப்படிங்கிற அந்த ஜிஜ்ஞாசைய நிவர்த்தி பண்ணக்கூடிய பதில் உத்தரமானது எப்படி இருக்கணும்னா பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய பதிலாக அது இருக்கணும். பிரகிருதத்துல பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் கிம் லட்சணம் புனத்த பிரம்மா அப்படின்னு ஆகாங்கா வந்துருக்கேன். அது என்னது அந்த பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சொல்றது அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மாத்யசேதகாங்கிற சூத்திரம் வந்திருக்கு. அதுலயும் சத்தியஜான ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றோமே நமக்கு ரொம்ப பிரசித்தம் இந்த தடஸ்த லட்சணம் சுரூப லட்சணம்ங்கிறது அந்த சத்தியஜான ஆனந்த ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த சூத்திரம் வந்திருக்கு. இந்த தடஸ்த லட்சணமான ஜெகத்காரணத்துவத்தை பிராதான்யன போதிக்கிறதுக்காக இந்த சூத்திரம் வரவில்லை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிவிச்சேன். பிரம்ம ஜிஜ்ஞாசிதவ்யம் இத்தியுக்தம் சின்லக்ஷணம் புனஸ்த பிரம்மன் இத்தியதாக பகவான் சூத்திரகார. அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன, எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, எந்த அடையாளத்தை வச்சு இது பிரம்மம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஜன்மாத்யஸ்யதா ஜன்மாதி அஸ்யதா மூணே பதம் தான் சூத்திரத்தில் இருக்கு. ஜன்மாதி அப்படின்னா ஜென்மான உற்பத்தின்னு அர்த்தம். ஆதிங்கிறதுனால ஸ்திதி லயம் இது மூணையும் எடுக்கும். அப்படின்னா உற்பத்தி ஸ்திதி லயம் இதுதான் ஜென்மாதி. அஸ்யான ஒரு பதம் இருக்கு. அஸ்யான எழுதா போல இருக்கிற வஸ்துவை அஸ்யான காமிக்கிறது வரும். ஆனா அதாவது பிரபஞ்சம் அஸ்ய இதம் சப்தத்தினால சொன்னோம்னா ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் இதம் சப்தம் சொல்லும். ஆத்மாவை தான் இதம் சப்தத்தினால சொல்ல முடியாது, அகம் விஷ்ணு தான் சொல்லியா. அப்ப இதம் சப்தத்தினால சொல்றது ஆத்மாவை தவிர இவன் பார்க்கக்கூடிய சகல வஸ்துவையும் சொல்றான். அஸ்யான பார்க்கக்கூடியன்னு சொன்னது கூட கொஞ்சம் குறவா தான் இருக்கு. ஏன்னா இந்திரிய கோச்சரம் மாத்திரம் இல்லை, இந்திரியாதி கோச்சரம் அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் இத்தியாதி சர்வ பிரமாணங்கள்னாலையும் இவன் வந்து எந்தெந்த வஸ்துவா புரிஞ்சுக்கிறானோ உலகத்துல இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் ஜெயந்தான். ஏதாவது ஒரு பிரமாணத்தினால யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சே இருக்கும். அப்படி தெரியக்கூடிய வஸ்துவை எல்லாத்தையுமே அஸ்தியாங்கிற இடம் சப்தத்தினால சொல்லப்படுறது. இந்த இடத்துல நிர்தேசம் பண்ணியிருக்கார். அதாவது சமஸ்த பிரபஞ்சம்னு அர்த்தம் ஆச்சு. சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் இது அர்த்தமாச்சா. அஸ்ய ஜன்மாதி யதா எந்த ஒரு ஸ்வரூபத்திலேருந்து உண்டாகிறதோ தத்து எச்சப்தம் உடனே தச்சப்தத்தை சேர்த்து வைக்கிறது தத்து பிரம்மா அப்படிங்கறத சொல்றதுக்கு சூத்திரக்காரர் அதை கட் பண்ணிட்டார். பிரம்மாங்கிறது தாமலே சேர்த்துக்கணும்னு சூத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கணும்னு அவருடைய அபிப்பிராயம். அதனால பிரம்ம வித்யாசாங்கிற சூத்திரத்தை அதைத்தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல அதுக்குதான் இது லட்சணம்ங்கிறது தானா புரிஞ்சு விடுவான், அதனால பிரம்மான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யதஹான்னு சொல்லி நிறுத்திட்டார். யதஹான்னு சொன்னதுக்கு பிரம்மான்னு நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போ இந்த சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் என்பது எந்த ஒரு ஸ்வரூபத்திலேருந்து உண்டாகிறதோ அதுதான் பிரம்மா. இப்ப இதுல இருந்து சூத்திரக்காரர் என்னெல்லாம் சூச்சனை பண்ணிவிட்டார்னு கேட்டா, இப்ப இந்த சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக அந்த ஸ்வரூபம் இருக்குன்னு ஆச்சரியா இல்லையா. ஆனால் அது நிச்சயமாக சர்வசக்தியாக இருக்கணும், சர்வஜ்ஞமாக இருக்கணும் இல்லையா. சர்வஜ்ஞ சர்வசக்தியாக இல்லாத ஒரு பதார்த்தம் இவ்வளவு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதை பாதுகாத்து அதை சம்ஹாரம் பண்ணுன்னு முடியாது இல்லையா. அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சம் ரொம்பவும் விசித்திரமாக இருக்கு. இப்பேற்ப விசித்திரமா மாத்திரம் இல்லை, அதுக்கு நியதமான ஒரு பிரவிற்த்தி வேற இருக்கு. என்ன காரியம் இத்துக்கு இந்த காரணமா இருக்குங்கிற ஒரு விசேஷமான நியதியெல்லாம் சொல்ல போறார். இப்படி இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றவன் நிச்சயமா சர்வஜனாகத்தான் இருந்தாகணும். ஆக இந்த தடஸ்த லட்சணம் மூலமாக அவனுக்கு சர்வஜ்ஞத்தும் சர்வசக்திக்கும் இந்த குணங்கள்லாம் இருக்கிறதாக முதல்ல சூச்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் யகாங்கிற எச்சப்தம் இருக்கு, இது வந்து ஸ்வரூபத்தை நிர்தேசம் பண்றது. இந்த குணங்கள் எதை சொன்னாலும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவன் இந்த காரணம்னு சொல்லணுமே ஆனால் இந்த காரியத்தை அபேட்சிச்சுதான் அந்த காரணம்னு சொல்லலாம் இல்லையா. பிரம்மம் காரணம், வெறும் காரணம்னு சொன்னா அர்த்தமே இல்லையா, பிரபஞ்சத்துக்கு காரணம். அப்ப பிரபஞ்சங்கிற காரியத்தை அபேட்சித்து இந்த பிரபஞ்சத்துக்கு அது காரணம்னு சொல்ல வேண்டியது. அப்ப காரணம்னு அந்த வஸ்துடைய ஸ்வரூபம் இல்லை, அதனுடைய காரியத்தை பார்க்கும்போது அதுக்கு காரணம்ங்கிற பேரு ஏற்படுறது. இப்போ ஒரு மனுஷன நம்ம பிதா அப்படின்னு சொல்றோம்னா பிதான்னு அவனுடைய சுரூபம் கிடையாது, அவனுடைய புத்திரனை அபேட்சிச்சு அவன் பிதான்னு அவனுக்கு பேர் வருது, அவனுடைய பிதாவை அபேட்சிச்சு அவனுக்கு புத்திரன்னு பேர் வருது. இவனுடைய சுரூபம் பிதஸ்வரூபம் புத்திரஸ்வரூபம்னு எந்த வஸ்துவையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜெகத்காரணம்னு ஒரு வஸ்துவனுடைய ஸ்வரூபமே ஆக முடியாது, ஜெகத்தை அபேட்சிச்சுதான் அதை காரணம்னு சொல்லணும். ஜெகத்துங்கிறது அந்த வஸ்துவை காட்டிலும் தனியாக ஒரு பதார்த்தம் இருந்தாதான் அந்த ஜெகத்துக்கு இவனை காரணம்னு சொல்ல முடியும். அதனால ஜகத்காரணத்துவங்கிற ஒரு தர்மம் எப்பவுமே ஸ்வரூப லட்சணம் ஆகவே முடியாது, அது தடஸ்தமாகத்தான் இருந்தாலும் அந்த ஜெகத்காரணத்துவம் எந்த ஸ்வரூபத்துல இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை நாம புரிஞ்சுக்கணும், ஜெகத்காரணத்துவத்தை புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இதை தெரிவிக்கிறதுக்காக எச்சப்தம் போட்டிருக்காரு சொல்லிருக்காரு. எதா அப்படி இல்லாட்டா இவர் ஜன்மாதி காரணம் பிரம்மா ஜன்மாதி ஹேது இப்படி ஒரு சூத்திரம் பண்ணிருக்கலாம். இங்க சூத்திரக்காரர் ஜன்மாதி அஸ்ய யதஹா அப்படின்னு சொல்லாமல் ஜன்மாதி ஹேது சரியா போச்சு, அஸ்ய ஜன்மாதி ஹேதுன்னு சொல்லிட்டாக்க சூத்திரம் ஒன்றும் பெரிய சூத்திரமா போயிடல, அதே மாதிரிதான் அதே அக்ஷரங்கள் தான் இருக்கு. ஆனா ஜன்மாதி காரணம் பிரம்மான்னு சொன்ன அதே அர்த்தம் இந்த சூத்திரத்துல இருந்து வரலாம். அப்படி சொல்லாமல் எச்சப்தத்தை இவர் போட்டதுக்கு என்ன சுவாரஸ்யம்னு சொன்னா எச்சப்தத்தினால அந்த ஸ்வரூபத்தை அவர் நினைக்கிறார். எச்சப்தம் போட்டதுனால ஸ்வரூபத்தை கிரகிக்கலாம்ங்கிறது பாஷ்யத்துல பிரமாணம் இருக்கு. அவர் சொல்றார் இது துர்பாத்தியதிகரண பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார், யஸ்மின் ஜவு பிருத்வீச்சாந்தரிக்ஷமோகம் மனசக பிராணிஷ்ட சர்வைஹி தமேவ ஏகம் ஜானத ஆத்மான்னு அந்த வாக்கியத்துல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ங்கிறத பாஷ்யக்காரர் சொல்லி கொடுக்குறார். அப்படி நேரடியா சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா இந்த ஆகாசம் இந்த சம்பூர்ண பிரபஞ்சம் ஜெவு பிருத்வி எல்லாம் சொன்னா எல்லாம்தான் மொத்தமா அதுல வந்து சேர்ந்தாச்சு. இந்த சர்வ பிரபஞ்சமும் எதுல ஆசிரியத்து இருக்கோ அத ஆத்மாவாக புரிஞ்சுக்கோன்னு சொன்னா பிரபஞ்சத்தை விட்டுட்டு ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். அதாவது எதுல தேவதத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கானோ அதை கொண்டு வாங்கன்னு சொன்னா தேவதத்தனோட சேர்த்து அதை கொண்டு வரக்கூடாது, அவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசனத்தை மாத்திரம் கொண்டு வரணும்னு பாஷ்யக்காரர் உதாரணம் கொடுக்குறான். எஸ்மின் ஆஸ்தே தது ஆணையன்னு சொன்னா அவன் எதுல உட்கார்ந்துட்டு இருக்கானோ அதை மாத்திரம் தான் கொண்டு வரும், தேவதத்தனோட சேர்த்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் எது ஆதாரமோ அதை ஆத்மாவாக கிடைக்கணும்னு சொன்னா பிரபஞ்சத்தை தள்ளி விட்டுடணும். அந்த ஆதாரம்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கு எச்சப்தம் உபயோகப்படாது. எத்தர்த்துன்னு போட்டாதான் சரியா வரும். அதனால இந்த சூத்திரத்துல எச்சப்தம் பிரயோகம் பண்ணினால ஸ்வரூப லட்சணம் கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஸ்வரூபத்தில இருந்து இது வருதோ அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் இதுல விஷயம் இருக்கு, அது பாஷ்யக்காரரே சொல்லுவார். ஜென்ம இப்ப விக்கிரகம் சொல்ற ஜென்ம உற்பத்தி ஆதிஹி அஸ்ய இது சத்குண சம்விஞ்ஞான பகுப்ரீகம் பகுப்ரீகமாகும். அதில் பரிச்சேதத்தார்த்தம் அப்படிங்கிற மாதிரி வரிசையா ஒவ்வொரு கருத்தா வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சார். பகுப்ரீகியில சத்குண சம்விஞ்ஞான பகுப்ரீகி அசத்குண சம்விஞ்ஞான பகுப்ரீகின்னு ரெண்டு விதம். அசத்குண சம்விஞ்ஞான பகுப்ரீகின்னு சொன்னா அந்த சமாசத்துல சொல்லப்படுற அந்த பதார்த்தத்தை விட்டுட்டு அந்நிய பதார்த்தத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா அசத்குண சம்விஞ்ஞான பகுப்ரீகி. அதாவது சித்திரகுகு கோபகா சித்திரகுகு தேவதத்தா, அதாவது பல விதமான மாடுகளை உடையவன் அப்படின்னு சொன்னோம்னா மாடுகளை விட்டு விடணும், அந்த ஆளை தான் எடுத்துக்கணும், சித்திரகுகுங்கிறது மாடை எடுத்துக்கொள்ள. அந்த மாதிரி ஜென்ம ஆதிஹி எஸ்ய அப்படின்னு சொல்லும்போது எஸ்யங்கிற எச்சப்தத்தினால நம்ம ஜென்மாவை எடுத்துக்க முடியாது இல்லையா. ஜென்மாவை ஆதியாக கொண்டது முதலாவதாக கொண்டது என்னது ஸ்திதி லயம் இது ரெண்டு தான் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு சாந்தி இருக்கும். அப்படி இல்லை, இது தத்குண சம்விஞ்ஞான பகுதி. இந்த இடத்துல ஜென்மாவையும் சேர்த்து சமாசாரப்பட்ட எடுத்துக்கலாம். ஜென்மாவை முதலாவதாக கொண்டது எது அப்படின்னு கேட்டா ஸ்திதியும் லயமும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜென்மம் ஸ்திதி லயம் மூணு மூணு செஞ்சாங்க. தத்குண சம்விஞ்ஞான பகுதியின
இந்த சமாசத்துல இருக்கக்கூடிய பதார்த்தத்தையும் சேர்த்துட்டா சத்குண சமிஜான பகுதி, இத விட்டுட்டா அதர்குண சமிஜான பகுதி. சர்வாதீனி சர்வநாமானின்னு பாணினி சூத்திரம், சர்வநாம சப்தம் சொல்றது இல்லையா, சர்வநாம சமிஜையை சொல்லக்கூடிய சூத்திரம். சர்வாதீனி சொன்னா சர்வசப்தத்தை விட்டுட்டு பாக்கு சப்தங்களுக்குன்னு இல்ல, சர்வசப்தத்தையும் சேர்த்து சர்வநாம சமிஜை இந்த மாதிரி பகுதி. அப்ப சமாசத்தினால சொல்லப்படக்கூடிய அந்த அர்த்தம் என்ன, ஜன்ம ஸ்திதி சங்கம் சமாசார்த்தா, உற்பத்தி ஸ்திதி லயம், இது மூணும் ஜன்மாதிங்கிற பதத்தினால இங்கு சொல்லப்படுறது. சூத்திரக்காரர் ஜன்மாதின்னு ஏன் சொல்றார், சித்தியாதி அப்படி சொல்லலாமே ஆதிபதத்தினால இரண்டையும் கிரகிக்கணும். சித்தியாதி சொன்னா என்ன, லயாதி சொன்னா என்ன, ஏன் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் இருக்கு, ரெண்டு காரணம் இருக்கு, ஜன்மாதின்னு தான் சொல்லலாம் அதுதான் நியாயமா இருக்கு, சித்தியாதி லயாதின்னு சொல்லக்கூடாது. ஏன், நம்ம லோகத்துல பார்க்கலாம் எந்த வஸ்துவை நாம பார்த்தாலும் முதல்ல ஜன்மா, அதுக்கப்புறம் ஸ்திதி, அதுக்கப்புறம் லயம். இது விபரீதமா உண்டோ, லயம் ஸ்திதி ஜென்மா அப்படிங்கிறது கிடையாது, முதல்ல உற்பத்தி தான் வரும், உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்திதி, ஸ்திதிக்கு அப்புறம் தான் லயம். இது வஸ்து, வஸ்துவுடைய சுவாவம் இப்படிதான், இந்த கிரமத்துல தான் அந்த ஜென்மா ஸ்திதி லயங்கிறது வருது. அதனால ஜென்மாவை ஆதியாக சொன்னது ஒரு காரணம். அது மாத்திரம் இல்லை, நம்ம சூத்திரம் இருக்கு, சூத்திரக்காரர் வெறுமை ஒரு பதார்த்தத்தை நிரூபணம் பண்றதுக்காக வரல, இவர் வேதாந்த வாக்கிய மீமாம்சை பண்றதுக்காக வந்திருக்கார். இவர் வந்து ஒரு பதார்த்தத்தை அப்படியே நேரடியா ஒரு யுக்தியால ஒரு வஸ்துவை சாதனம் பண்ணுங்கிறதுக்காக வரல, இது தர்க்கசாஸ்திரம் இல்லை, தர்க்கசாஸ்திரம் மாதிரி இல்லை, தர்க்கத்தை உபகரணமாக கொண்டு வேதாந்த வாக்கியார்த்த நிர்ணயம் பண்றதுக்காக இந்த சாஸ்திரம் வந்திருக்கு. அப்ப வேதாந்த வாக்கியம் எப்படி நிர்தேசம் பண்றது, எதோ வாய்வாணி பூதானி ஜாயந்தேங்கிற வாக்கியத்துல முதல்ல ஜாயந்தே ஜீவந்தி அப்புறம் அவயப்பிரயம் ஜபிசந்தி, இந்த கிரமத்துல தான் வேத வாக்கியம் நிர்தேசம் பண்றது. அதனால வேத வாக்கியத்துல அப்படி நிர்தேசம் இருக்கிறதுனாலையும், லோகத்துல வஸ்து ஸ்திதியில ஜென்மா தான் முதல்ல வருது, அப்புறம் தான் ஸ்திதி லயம்னு இருக்கிறதுனாலையும், ஜென்மாவையே ஆதியாக சூத்திரக்காரர் நிர்தேசம் பண்ணினார். ஜென்மனஷ்ட ஆதித்தம் ஸ்ருதி நிர்தேச அபேட்சம் வஸ்து விருத்தாபேட்சம், ஸ்ருதி நிர்தேசத்தாவது எதோ வாய்மானி பூஜானி ஜாயந்தே இத்தியஸ்மின் வாக்கியே ஜென்மஸ்திதி பிரலயானாம் கிரம தரிசனம், வஸ்து விருத்தம் அப்படி ஜென்மனா லப்த சத்தாகஸ்த தர்மிணஹ ஸ்திதி பிரலய சம்பவா. ஜென்மாதிபதத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குது, அஸ்ய அஸ்யனா கஸ்ய, அஸ்யேபி பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணஹ யமாமுர்ஜேஷ, பிரத்யக்ஷானுமான இந்த சகல பிரமாணங்கள்னாலையும் தெரிஞ்சுக்கிறோம் வஸ்துக்கள், அந்த சகல பிரபஞ்சத்தையும் அஸ்யான்னு நிர்தேசனம். அதுக்கு மேல அஸ்யான சஷ்டி இருக்கு, இதமா நிர்தேச, அஸ்யாங்கிறது பிரகிருதி பிரத்யம்னு ரெண்டா விபாகம் பண்ணி, இதங்கிற அந்த பிரகிருதி பிராதிபதிகம் சம்பூர்ண பிரபஞ்சத்தையும், அஸ்யங்கிற அந்த ஷஷ்டி அந்த பிரபஞ்சத்துக்கும் ஜென்மாதிகளுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் தெரிவிக்கிறது. ஷஷ்டி ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா யதஹா இது காரண நிர்தேசம், அங்கே ரெண்டா பிரிக்கிட்ட, யதஹாங்கிறதுல எச்சந்தம் ஒண்ணு பஞ்சமி ஒண்ணு, பஞ்சமிங்கிறது காரணத்துவத்தை குறிக்கிறது, எதுங்கிறது சொரூபத்தை குறிக்கிறது, எச்சம் நன்றி. அப்ப மொத்தமா என்ன வாக்கியா இருக்குமாச்சு இந்த சூத்திரத்துக்கு, அஸ்ய ஜகதா நாமரூபாபியாம் வியாகிருதஸ்ய அநேக கர்த்திரு போக்திரு சயுக்தஸ்ய பிரதிநியத தேச கால நிமித்த கிரியாபல ஆசிரயஸ்ய மனதாபி அஜிங்கிய ரச்சனா ரூபஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம் யதா சர்வஜ்ஞா சர்வசக்தே காரணாத் பவதி தத் பிரம்மா இது வாக்கியசேஷா. மொத்தமா சூத்திரம் ஜெகத்துக்கு பல விசேஷணங்கள் கொடுத்துருக்கார். நாம பார்க்கிற ஜெகத்து வியாகிருதம், வியாகிருதம்னு சொன்னா அதுக்கு பூர்வாவஸ்தை அவ்யாகிருதம், அவ்யாகிருதத்தை வியாகிருதம் பண்றவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் பிரம்மன், அவர் தான் பரமேஸ்வரன்னு சொல்றார். அவர் இது வியாகிருதத்தை, அவ்யாகிருதமாக இருந்த ஜெகத்தை வியாகிருதமாக்கினவர் அவர், கர்த்திருத்தம் தெரியும். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சர்வஜ்ஞத்வம் சர்வசக்தித்வம் இதை ரெண்டையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக ஜெகத்துல உள்ள வைசித்திரத்தை காமிக்கிறார். இப்பேற்பட்ட ஜெகத்தை அவர் சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா அவர் சாமானியப்பட்டவராக இருக்க முடியாது. எப்படி இருக்கார், அநேக கர்த்திரு போக்திரு சன்னிதிய, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பல விதமா பண்ணியிருக்கார். கர்த்தாக்கள் பல விதமான கர்த்தாக்களும் பல விதமான போக்தாக்களும் இருந்துட்டு இருக்கார். கர்த்தா போக்தாங்கிறதுல என்னன்னா, சில கர்த்தாக்கள் போக்தாவும் ஆகிறார், சில கர்த்தாக்கள் போக்தா ஆகிறது இல்லை, அப்படின்னா இருக்கு. சில கர்மபலத்தை கர்த்தா வேற போக்தா வேற, இப்ப ஜாத்தேஷ்டி புத்திரனுக்கு பிரம்ம தேஜஸ் எல்லாம் வரதுக்காக ஜாத்தேஷ்டி பண்ணினான்னா பிதாவுக்கு அதனால ஒண்ணும் இல்லை, புத்திரனுக்கு பலம் வரும், கர்த்தா பிதா ஆனா போக்தா புத்திரன், சிராதாதிகள் பண்ணினான்னா கர்த்தா புத்திரன், போக்தா பிதா. மற்ற சில விஷயங்கள்ல யாரு கர்த்தாவோ அவனையும் போக்தாவா இருந்தார். இந்த நியமங்கள்லாம் கரெக்டா அவர் வச்ச நியமம், அவர் பண்ணின நியமம். இப்பேற்பட்ட ஜெகத்து பிரதிநியத தேச கால நிமித்த கிரியா பலாசிரியத்தை இதுக்கெல்லாம் நிறைய விவரணம் பண்ணிருக்கேன். ஜாஸ்தி விவரணம் பண்ணல. எந்த ஒரு ஒரு காரியம் எடுத்துட்டோம்னா அந்த காரியம் இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த காரணங்கள்னாலே தான் உண்டாகுது அப்படிங்கிற ஒரு நியமம் சொல்றாங்க. இப்போ உதாரணங்களை எடுத்துட்டோம்னா இந்த வசந்த காலத்துல நமக்கு வந்து அந்த ஒரு இது அப்பவே தெரியுது. ஒவ்வொரு விருட்சங்கள்லயும் அந்த முடிச்சா அந்த பல்லவங்கள்லாம் ஏற்படுறது, இந்த கோகிலம் அது கூவுறது இத்தியாதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த காலத்துல கரெக்டா நடந்துருக்கு. அந்த காலத்துல தான் வருது, வேற காலத்துல இல்லை. அந்த காலத்துல வருது சில இதுகள் இந்த தேசத்துல தான், இன்னொரு தேசத்துல இல்லை. இப்போ கர்மபூமின்னு சொன்னோம்னா பாரதம் தான் கர்மபூமி, இன்னொரு தேசத்துல பார்த்தோம்னா அது கர்மபூமி ஆகாது. அதே மாதிரி நிமித்தம் இதனால தான் இந்த காரியம் வர முடியும், இந்த நிமித்தத்தினாலதான் அது வரும், வேற இன்னொன்னு நாள வராது, இப்படி எல்லாம் எத்தனையோ காரியக்காரண பாவங்கள்லாம் இருந்துருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஜெகத்து அதுவும் மனசாகி அசிந்திய ரச்சனா அருங்கொச்ச. இந்த இடத்துல சாந்திக்கார சொல்றா, ஒரு சரீரத்தை எடுத்துட்டு நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா அதுல என்ன அவருக்கு சொல்லியிருக்கிற விவசாய ஈஸ்வரனுடைய விவசாயத்தை பார்த்தோம்னா நம்ம அசந்து போயிடும். அப்ப அதனுடைய சுரூபமே நம்ம பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியாது. அதுல என்னென்னமும் விவசாயம் அவர் பண்ணி வச்சிருக்காரு சுவாமி. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்கு ஒரு விவசாயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நிச்சயமா அகர்வஜனாக இருக்கவே முடியாது. இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு ஜன்மஸ்திதி பங்கம் யதகா சர்வஜ்ஞா சர்வசக்தி காரணா பவதி தத் பிரம்மேதி வாக்கியசேஷா. ஆத்மா பரமேஸ்வரா, பரமேஸ்வரா ஆனா பிரம்மான வாக்கியசேஷம் சொல்றார். பரமேஸ்வரகான்னு சொல்றச்ச இந்த ஜெகத்காரணத்துங்கிறது பிரம்மத்துக்கு உபாதி. அப்படின்னா என்னது, மாயைய உபாதியாக கொண்ட அந்த பிரம்மம் இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு காரணமாகிறது. அப்படிதானே சொல்றோம், மாய உபாதிகமான அந்த சுத்த பிரம்மம் இருக்கு அதுதான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞன சர்வசக்தி. அவர் தான் இப்பேற்பட்ட மனசாக அசிங்கரஜனாரூபமான ஜெகத்துக்கு கர்த்தா, காரணமாக ஆகிறார். அந்த மாயோபாதி எந்த சுரூபத்துல சேர்ந்திருக்கோ அந்த மாயோபாதியை தள்ளி விட்டோம்னா அது எச்சர்தார்த்தம், அது பிரம்மம். சுத்த பிரம்மத்துக்கு லட்சணம், பரமேஸ்வர லட்சணம் இல்லை. பரமேஸ்வரன் தடஸ்த லட்சணமாக சொல்லியிருக்கார். சுத்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போது எந்த ஒரு சுத்த பிரம்மமானது மாயைங்கிற உபாதியோட கூடியதாக இருந்து கொண்டு சர்வஜ்ஞ சர்வசக்தி பரமேஸ்வரனாகி இந்த சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவாகவும் ஸ்தித்யாதி கர்த்தாவாக இருந்திருக்கோ அந்த ஸ்வரூபம் பிரம்மான்னு புரிஞ்சுக்கணும். அதாவது உபாதி நிர்மித்தமான பிரம்மா அதுதான், அதுதான் முக்கு ஜேயம். அதை தெரிஞ்சின்றதுனாலதான் பிரம்மஜிஜாசாங்கிற இடத்துல மோட்சம் வரும். அதாவது இந்த சூத்திரத்துல நாம பதச்சேதம் பண்ணும் போது ஜன்மாதி ஆத்திய யதகான்னு பதச்சேதம் பண்ணணும். சில பேர் என்ன பண்றாங்க, ஜன்மா ஆத்திய யதா அப்படின்னு பதச்சேதம் பண்றாங்க. ஆத்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், நம்ம முதல் ஜீவன் இரண்ய கர்ப்பம், இரண்ய கர்ப்பனுக்கு காரணமானவர் அதுதான் பிரம்மம். இரண்ய கர்ப்பம் யாருக்கிட்டே பிறந்தார், எப்படி பிறந்தார்னா பிரம்மத்திலேருந்து பிறந்தார் ஆத்தியா. அப்ப ஆத்தியரான இரண்ய கர்ப்பர் எதிலிருந்து பிறந்தாரோ, அதாவது இரண்ய கர்ப்பத்தின் உற்பத்திக்கும் காரணமாக எது இருந்ததோ அது பிரம்மம்னு சூத்திரார்த்தம்னு அவ வர்ணனம் பண்றான். உபேக்ஷணியா, உபேக்ஷணியாகனா அதுவும் ரொம்ப உபேட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அது தப்புன்னு சொல்லி ஒரேடியா தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட ஒரு விதத்துல நமக்கு உபயோகப்படலாம். உபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா உபேக்ஷணியா. ஏன் அந்த அர்த்தம் நமக்கு எந்த விதத்துல உபயோகப்படுறது வேதாந்தத்துக்கு, அதை நியாயரக்ஷாமணிக்காரர் சொல்றார். சூத்திரம் ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தத்தை தாத்பரியத்தை சொல்றதுக்காக தானே வருது. இந்த சூத்திரத்துக்கு மூலபூதமான ஸ்ருதி வாக்கியம் யதோவாயுமான பூதான ஜாயந்தே இல்லையா. இந்த ஸ்ருதி வாக்கியம் யாருடைய ஜென்மாவை பத்தி சொல்றது, அதாவது யாரை பத்தி சொல்றது அப்படின்னு சொன்னா ஒரு சமயம் நமக்கு இப்படி ஒரு பிராந்தி வரலாம். ஏன்னா லோகத்துல புராணாதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மாதா திருப்தி பண்றாருன்னு சொல்றாங்க. இது சம்பூர்ண பிரபஞ்சம் எதுல இருந்து உண்டாயிருக்குன்னு சொன்னா இரண்டு கர்பர் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. இரண்டு கர்பரை தானே சிரஷ்டா பிரஜாபதி அந்த பதத்தெல்லாம் பார்த்தோம்னா அவர் தான் இந்த சம்பூர்ண ஜெகத்துக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு லோகத்துல ஒரு பிரதீதி. அதை வச்சுட்டு இந்த ஸ்ருதிய பார்த்தோம்னா இது பிரம்மா சிருஷ்டிகர்த்தான்னு ஒருத்தர திருமூர்த்தியில ஒருத்தர சொல்றோமோ இல்லையா சிருஷ்டிகர்த்தான்னு அவரை பத்தி தான் இந்த ஸ்ருதி சொல்லியிருக்குன்னு நமக்கு ஒரு பிராந்தி வரலாம். இல்லவே இல்லை அவரே எந்த அவருக்கே காரணமான பிரம்மஸ்வரூபத்தை பத்தி அது சொல்றது. ஆத்தியம் பிரம்மா திருநகர்வரூபம் பிரம்மா அந்த ஆத்தியத்துக்கு எது காரணமோ அது பிரம்மம். ஆவர்த்தி பண்ணு சொன்னாக்க எம்மாதி அத்தையடகாங்கிறது ரிஜுவான அழகான சூத்திரார்த்தம். இதுதான் நியாயமான சூத்திரார்த்தம் தெரியா இருக்கு. பிரம்மா ஆத்தியத்தை எதகான சில பேர் வியாக்கியானம் பண்ணினால் அந்த வியாக்கியானத்தை நாம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு வேதாந்த அனுகூலமாக அந்த வியாக்கியானத்தையும் எடுத்துட்டு அது ஒரேடியா வேண்டான்னு தள்ளி விடாமல் இந்த சூத்திரத்துக்கு அப்படியும் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இப்படி பதட்சேதம் பண்ணி சூத்திரத்தை ஜென்மாத்தியத்தான ஆவருத்தின்னு சொன்னாக்க ஒரு சூத்திரத்துக்கு ஒரு விதமான பதட்சேதம் பண்ணி ஒரு அர்த்தம், இன்னொரு விதமாக பதட்சேதம் பண்ணி இன்னொரு அர்த்தம்னு வச்சுக்கலாம். சூத்திரத்துல இந்த ஆவருத்தி எல்லாம் அலங்காரம்னு சொல்லியிருக்காங்க. சூத்திரங்கிறது ரொம்ப சங்கிப்தமா இருக்கு, பல அர்த்தத்தை கொடுக்கறது அது நியாயம்தான். அதனால இந்த சூத்திரத்தில் இல்ல சொல்ல ஆகல. அதனாலதான் இதை விட்டுவிடப்படாது. ஜன்மாதி அத்தை எதகாங்கிறத விட்டுட்டு அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. இதை வச்சுட்டு அப்படியே சொல்லிருக்காளே அதை ரொம்ப வேண்டான தள்ளடமானு கேட்டா தள்ள வேண்டாம், அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு அம்சத்துல உபயோகப்படுறது. எதோ வாயுமாய் பூஜாஞ்சாயந்தேங்கிற இந்த ஸ்ருதி வாக்கியம் பிரம்மாவை பத்தி சொல்றது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க.
அவசியம்
சேர்ந்ததுதான் மொத்தம் இதெல்லாம் உண்டாகிறதோ சர்வமும் அதுல வந்தாச்சு. இரண்டுகிறபோடு அத்தைக்குள்ள சேர்ந்தாச்சு. அதனால அந்த வியாக்கியானத்தை மாத்திரம் நம்ம விட்டுடவே முடியாது. அது ரொம்ப முக்கியமான வியாக்கியானம். இப்படி வியாக்கியானம் ஒருத்தர் பண்றாருன்னு சொன்னா யாரு பண்றாருன்னு நமக்கே தெரியாது. ஜென்ம ஆத்தியத்தை போட்டிருக்க சில பேர் பண்ற அந்த காலத்துல இருந்துட்டு அவங்களுக்கு புஷ்பக்கரையும் நமக்கு கிடைக்கல அந்த விஷயம். ஆனா அப்படி யாராவது பண்ணியிருந்தாருன்னா அதை நாம ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்ல. அதாவது அஸ்தியங்கிறதுல இரண்யகர்பனும் காரணம் அடங்கியாச்சு. அடங்கினத்தினால இரண்யகர்பருக்கும் இவர் காரணம் அப்படிங்கறது அந்த சூத்திரத்துல கிடைச்சாச்சு. அப்படி இருக்கிறச்சே ஆத்தியஸ்தியான பரிச்சேதம் பண்ணி இரண்யகர்பருக்கு மாத்திரம் இவர் காரணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அது நாம வேண்டாத விஷயம் தான், அது தேவையில்லாது. ஆனாலும் அதை நாம ஒரு விதத்துல உபயோகப்படுத்திக்கலாம்னு தீட்சிதர் சொல்றார். இது எந்த விதத்துல உபயோகப்படுத்திக்கலாம்னு சொன்னா ஸ்ருதியில இப்பேற்பட்ட பிராந்தி சில பேருக்கு வரலாம். பிரம்மாதான் சிருஷ்டிகர்த்தான்னு ஒரு புராணாதி பிரதிபியை வச்சுட்டு அவரை தான் இந்த ஸ்ருதி சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சால் அப்படி இல்லை. இந்த ஸ்ருதி அவருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது, பிரம்மாவை பத்தி சொல்லல அப்படிங்கிறதுக்கு இந்த இதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்றாரு. அதனாலதான் அபேட்சணியகான்னு நேரடியா சொல்லல. அப்படி சொன்னதுனாலதான் அந்த பிராந்திக்கு நிராசமா இருக்கு. ஆத்திய சப்தத்துக்கு பிரம்மா அப்படின்னு இரண்டுகர்பா, அவருக்கும் காரணம் தான் அந்த ஸ்ருதி வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாவை பத்தி சொல்லப்படலை அப்படின்னு அர்த்தத்தை நமக்கு அனுகூலமா எடுத்துன்னு போறார். ஏன்னா உபேட்சணியகான்னு அவரையும் போட்டாருன்னா அது ரொம்ப தேவையான வளர்ச்சியான இல்லை. சொன்னது ஏதோ போனா போறது நம்ம வந்து சுற்றி தெரிஞ்சா மாதிரி எடுத்துன்னு போகலாம்
அப்படின்னு.
இந்த பிரதான வியாக்கியானத்தை விட்டுட்டா அந்த வியாக்கியானம் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணும் இல்லை.